நம்முடைய வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மனிதர்களுடைய வாழ்க்கை உலகத்திலிருந்து ஆரம்பமாகிறோன்றல்ல, உலகத்துக்கு முன்பிலிருந்தே, உலக வாழ்க்கைக்கு முன்பிலிருந்தே மனிதனுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாகிவிட்டது. உலகத்துடன் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதும் இல்லை, மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு நீண்ட நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. உலக வாழ்க்கை என்பது, மனிதர்களுடைய உலக வாழ்க்கை என்பது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகிற கியாமத் வரைக்கும் உள்ள பகுதிக்கு சொல்லப்படும். நாம் உலகத்துக்கு வரும் பொழுது குழந்தைகளாக பிறக்கிறோம் என்ற காரணத்தினால் அதிகமானவர்கள் இதுதான் நம்முடைய பயணத்தின் ஆரம்பம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் தந்தையில இருந்து ஆரம்பமாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம எல்லோருக்கும் தந்தை. அவர்கள் குழந்தையாக பிறந்து வளர்ந்தவர் அல்ல. அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கும் பொழுதே ஒரு முழுமையான மனிதனாகத்தான் படைத்தான். அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தில் ஆரம்பமாகிவிட்டது. பின்னால் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புகிறான். இங்கிருந்து அவர்களுடைய குழந்தைகள் பிறக்கிறார்கள், அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். மனிதனை முதலாவது அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் பிறக்க வைத்து சொர்க்கத்தில் வாழ வைத்தார். அங்கே தொழில் செய்கிற வேலை மனிதனுக்கு இருக்கவில்லை, வீடு கட்டுகிற வேலை இருக்கவில்லை, எல்லாமே செய்து வைக்கப்பட்டிருந்தது. اسكن انت وزوجك الجنه وكلا منها رغدا حيث شئتما. சொர்க்கத்தில் நாம் அமைத்து வைத்திருக்கிற இடங்களில் தாராளமாக நீங்கள் சந்தோஷமாக தங்குங்கள், இங்கே இருக்கிற இன்பங்களை தாராளமாக அனுபவிக்கலாம், சாப்பிடுங்கள், புசியுங்கள், எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை என்று சொல்லித்தான் அவர்களை அங்கு வாழ வைத்திருந்தான். மனிதனுடைய வாழ்க்கை இன்பத்தில் தான் ஆரம்பமானது. ஆகவே மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் இன்பத் தேடல், இன்பத்தை தேடுகிற ஒரு இயல்பை வைத்துதான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். மனிதன் இயல்பாகவே சொகுசான வாழ்க்கையை விரும்புகிறான், உடலுக்கு தன்னுடைய உறுப்புகளுக்கு இன்பத்தை தேடுகிறான். உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்பது அந்த இன்பங்களை சொகுசுகளை முழுமையாக பெறுகிற இடம் அல்ல. மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையை தான் தம்முடைய வாழ்க்கை என்று பார்க்கிற காரணத்தினால் இங்கே உள்ள எல்லா இன்பங்களையும் அடைந்து அதை அனுபவித்து முடித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உலகத்தில் யாருக்கும் அது கைகூடுவதில்லை, யாருக்கும் கிடைப்பதில்லை. அந்த இன்பங்களை, சொகுசான வாழ்க்கையை அடைவதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறான். நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் உலகத்தின் நாலு திசைகளிலும் முயற்சிகள் செய்கிறார்கள், ஓடுகிறார்கள், பயணங்கள் செய்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், பலவிதமான தொழில்கள் செய்கிறார்கள். இந்த காலத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மனிதர்களுடைய ஓட்டங்களை போல, மனிதர்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்டங்களை போன்ற ஓட்டங்களை உலகம் எப்பொழுதும் கண்டதில்லை. ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வாகனங்கள் நிரம்ப பயணம் செய்கிறார்கள், சொகுசான வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக புகை வண்டிகள் நிரம்பி பயணம் செய்கிறார்கள். மக்கள் ரோடுகளில் நின்று பாருங்கள், எத்தனை ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் சின்ன குழந்தைகள்ல இருந்தே அதிகாலையாகிவிட்டால் எல்லோரும் வீட்டிலிருந்து வெளியில் வந்து விடுகிறார்கள். சொகுசான வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளலாம், சொகுசான வாழ்க்கையை நமக்கு தேவை, அந்த ஆசை பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காக மிக கடினமான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, மக்கள் நினைக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு சொகுசான வீடு, சொகுசான நல்ல வாகனம், கை நிரம்ப வருமானம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான். இதுதான் பெரும்பாலும் மனிதர்களுடைய எண்ணம். பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வீடுகளை அமைத்து கொடுத்து வருமானத்துக்கும் வழியை காட்டி கொடுத்து விட்டால் அவர்களுக்கு வெற்றி அடைந்து விட்டார்கள். நிறைய மக்கள் பேசுகிறார்கள், எங்களுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன், நான் எந்த குறையும் வைக்கல, பெற்றோர்கள் சொல்கிறார்கள், எல்லாமே நான் செஞ்சு கொடுத்திருக்கிறேன், எங்களோட குடும்பத்தில் எந்த குறையும் இல்லை, எல்லாமே இருக்கிறது. நினைக்கிறார்கள் ஒரு வீட்டை கட்டிவிட்டால் வாழ்க்கையில் வருமானத்துக்குரிய வழியை ஏற்படுத்தி கொண்டு விட்டால் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். திருமணங்கள் பேச போனாலும் முதலாவது பார்க்கிறார்கள் விதிவிலக்கு இல்லாமல், எல்லோருக்கும் இந்த பார்வைதான், இவர்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது, என்னுடைய மகளை முடிக்க வருகிற இந்த மருமகனுக்கு பணம் இருக்கிறதா, எவ்வளவு இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள், இவ்வளவு காலம் ஒழுக்கமாக வளர்த்த, 18-20 வருஷங்கள் ஒழுக்கமாக வளர்த்த என்னுடைய மகளை கை நிரம்ப பணம் உள்ள வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு வாலிபனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் என்னுடைய மகள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவாள், சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாள், அதற்கு பின்னால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கிறார்கள். பணம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் சந்தோஷம், வாழ்க்கையில் வெற்றி, சொகுசான வாழ்க்கை கிடைத்து விட்டால் வாழ்க்கையை அடைந்து விட்டதாக மக்கள் நம்புகிறார்கள். அன்பான சகோதரர்களே, உண்மையில் வாழ்க்கையின் வெற்றி என்பது இதுவல்ல. வாழ்க்கையில் சாதனை என்பது பணத்தை சேகரிப்பதல்ல. பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நம்பிய காரணத்தினால் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தனை, வழிகாட்டல், நம்முடைய கல்வி எல்லாமே பணத்தை இலக்காக கொண்டதாக மாறிவிட்டது. நினைக்கிறோம் பணம் வந்தால் சொகுசான வாழ்க்கை வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும், எதையும் சாதித்து விடலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி என்பது அவனுடைய வாலிபம். இன்று ஒவ்வொரு மனிதனுடைய வாலிபமும் எங்கு கழிகிறது என்று பார்த்தால், வாலிபம் 20-30 வருஷங்களை வெறும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை படிப்பதற்கான கல்வியிலேயே ஈடுபடுத்தி விடுகிறோம். கல்வி என்பது மனிதனுக்கு தேவை, அறிவு என்பது மனிதனுக்கு தேவை, ஆனால் தன்னுடைய நோக்கத்தையும் மறந்து, தன்னுடைய இலக்கை மறந்து, எதற்காக வாழ்கிறோம் என்பதை கூட புரியாமல் எப்படியாவது பணம் சம்பாதிப்பதற்குரிய வழியை தேடிக்கொண்டால் போதுமானது, தேடி கொடுத்து விட்டால் அதுதான் நாம் செய்கிற உபகாரம் என்று நினைக்கிறார்கள். வாலிபம் முழுக்க அப்படி செலவழிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் திருமணம் செய்கிறான், பிறகு வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறான். அதிலேயே அவனுடைய வாழ்க்கையின் நல்ல பகுதிகள், ஆரோக்கியமாக இருக்கிற, சுகமாக இருக்கிற காலங்கள் எல்லாம் அதிலேயே முடிந்து விடுகிறது. பிறகு குழந்தைகள் பிறக்கிறார்கள். தன்னுடைய தகப்பன் யோசித்தது போல இவரும் இப்பொழுது யோசிக்க ஆரம்பிக்கிறார், என்னுடைய குழந்தைகளுக்காக தான் நான் வாழ்றேன், எப்படியாவது இந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்காக ஓடி ஓடி அலைகிறான். இப்படியே 50 வயதாகிறது. மனிதன் வாழ்க்கையில் 50 வயதை அடைந்து விட்டால் வாழ்க்கையின் இன்பங்களை இழந்து விடுவான். சாப்பிடுவான், குடிப்பான், அவனுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்ன இருக்கிறதோ அந்த இன்பங்களை அனுபவிக்கிற தகமை அவனுக்குள்ளே இருக்க மாட்டாது. 50 ஆகிறது, 60 ஆகிறது, 70 ஆகிறது, 80, 60, 70 தாண்டிவிட்டால் இந்த பூமியில் வாழ்வதற்கு லாயக்கில்லாத ஒரு நிலைமைக்கு மனிதன் ஆகிவிடுகிறான். 80 வயதை அடைந்து விட்டால் 80 வயதை தாண்டி ஒரு கவிஞர் சொல்கிறார், 80 வயசு வாழ்ந்துட்டேன், வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து பார்த்து 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 வாழ்க்கையில் சலித்து போய்விட்டேன். 80 வருஷங்கள் உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வெறுத்து போவார்கள். ஏன் நாம் இருக்கிறோம் என்று நினைக்க ஆரம்பிப்பார். அதையும் கடந்து மனிதன் வயோதிபத்தை அடையும் பொழுது ஒரு வகையான பயமும் அச்சமும் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேனே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, எதையும் அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டு யார் யாருடையவோ கைகளுக்கு போக போகிறது என்ற அந்த கவலையும் பயமும் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். வசதிகள் இல்லாத காலங்களில் ஒரு கவலை மட்டும்தான், எனக்கு வசதி இல்லையே, எனக்கு செல்வம் கிடைத்துவிட வேண்டுமே என்ற ஒரு கவலைதான். ஆனால் வசதி வந்துவிட்டால், சொகுசான வாழ்க்கை வந்துவிட்டால் அந்த ஒரு கவலை 100 கவலையாக மாறிவிடும். ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்த ஒரு கெட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் கவலையை படுவது அவன் மரணிக்கிற நேரத்தில் தான். நான் இவ்வளவு பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறேன், இவ்வளவு செல்வத்தை சேகரித்திருக்கிறேன், இதுவெல்லாம் என்னை விட்டு இப்பொழுது வேறு மக்களுடைய கைகளுக்கு போக போகிறதே, இதை அனுபவிப்பதற்கு எனக்கு வாழ்க்கை இல்லையா? சில பொழுது வாரிசுகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் வரும், என்னுடைய விரோதிகள் இவர்கள் என்னுடைய செல்வங்களுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் இவர்கள் வாரிசாக போகிறார்கள், ஏன் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோபம் கூட கடைசி நேரத்தில் மனிதனுக்கு வந்துவிடும். அன்பான சகோதரர்களே, இந்த வாழ்க்கை என்பது நம்முடைய திறமைகளையும் நம்முடைய அறிவுகளையும் அளிக்கக்கூடிய இடம் அல்ல. இந்த வாழ்க்கை அல்ல நம்முடைய உண்மையான வாழ்க்கை. நம்முடைய ஆரம்பம், நம்முடைய கடைசி, நாம் எங்கு செல்ல போகிறோம் என்பதையெல்லாம் நன்கு அறிந்த ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சொல்கிறான். அதை நாம் புரிந்து கொண்டால் நாம் தான் அறிவாளிகள். நமக்கு இந்த உலகத்தில் பிறந்தது தெரியும், மரணிக்கிறது தெரியும், அதற்கு முன்னால இருக்கிற எதுவும் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை, அதற்கு பிறகு இருக்கிற எதுவும் நமக்கு கண்களுக்கு தெரிவதில்லை. அதனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால் உள்ளவையும் தெரியும், நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால இருக்கிற அத்தனை நிலைமைகளும் அவனுக்கு தெரியும். அவன் நம் எல்லோரையும் பார்த்து செய்யக்கூடிய அறிவிப்பு தான், ஓமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹ்வுன் வலஇப், இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது வீணான செயல்களும் விளையாட்டும் மட்டும்தான். இது நமக்கு இப்பொழுது விளையாட்டாக இந்த வாழ்க்கை தெரிவதில்லை. ஏன் தெரிவதில்லை? நம்முடைய அறிவுகளுக்கு திரை போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தெரிந்தவன் சொல்கிறான், இது விளையாட்டு. இங்கு பல விஷயங்கள் நாம் கண் திறந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு புரிய மாட்டாது. கண் மூடுகிற பொழுதுதான் இந்த உண்மைகளை நாம் புரிய போகிறோம். வஹியின் மூலமாக தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவிக்க முடியும். அல்லாஹு தஆலா சகலரையும் அறிந்தவன், நமக்கு ரசூல்மார்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான். இந்த உலகம் உங்களுடைய இந்த பயணத்தில் எவ்வளவு முக்கியமானது, இதை நீங்கள் எங்கு செலவிட வேண்டும், இந்த உலகத்துடைய ஏற்பாடுகளுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு அழகாக வழிகாட்டியிருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஒரு ஊருக்கு புதியவனாக வந்தால் அவர் எப்படி இருப்பாரோ, அல்லது ஒரு பயணம் செய்யக்கூடிய பிரயாணி எப்படி இருப்பாரோ அதுபோல இருந்து கொள்ளுங்கள். பிரயாணி தனக்கென்று சொல்லி சொத்துக்கள் நிறைய சேர்ப்பதில்லை, அவர் பயணத்தை பார்த்தார், இங்கு நிறைய சேர்த்து கொண்டால் இதையெல்லாம் தூக்கி கொண்டு என்னால் போக முடியாது, போகிற இடங்களில் எத்தனையோ தடைகள் இருக்கின்றன, அந்த தடைகளை தாண்டுவதாக இருந்தால் கையில் இவ்வளவு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் வெகு தூரத்துக்கு யோசித்துதான் ஒரு பிரயாணி தன்னுடைய அந்த பயணத்தை அமைத்துக் கொள்வான். உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் இப்படி வாழுங்கள், இதுதான் நீங்கள் உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த அளவு இதை புரிந்து கொண்டால் நாம் தான் உலகத்தில் மிக பெரும் அறிவாளிகள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை, ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் மாதத்தின் முதலாம் நாள் தலைப்பிறையை கண்டோம், பிறகு அடுத்த மாதம் தலைப்பிறையை கண்டோம், பிறகு அடுத்தடுத்த மாதம் தலைப்பிறையை கண்டோம். வீட்டில் இரண்டு மாதங்கள் கழிந்து விட்டன, இரண்டு மாதங்கள் கழிந்து விட்டன. அந்த இரண்டு மாதங்களில் ஒரு தடவையாவது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடுகளில் அடுப்பின் நெருப்பு எரியவில்லை. அப்படி என்றால் சமைத்து சாப்பிடவே இல்லை. மாதா கான யுஅய்யிஷுக்கும் கேட்டார்கள், அப்படியாக இருந்தால் எதை சாப்பிட்டு வாழ்ந்தீர்கள்? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல் அஸ்வதான், அந்த இரண்டு மாதங்களும் வீட்டில் சாப்பிடுறதுக்கு எந்த ஏற்பாடுமே இல்லை. நாங்கள் யாருக்கும் சொல்லாமல் ஈத்தம்பரத்தையும் தண்ணீரையும், ஈத்தம்பலத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து இரண்டு மாதத்தை கடத்தினோம். சில பொழுது எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் பால் கறந்தால் அனுப்பி வைப்பார்கள், அதை குடித்துக் கொள்வோம். இது தவிர வேறு எந்த சாப்பாட்டையும் நான் சமைத்து சாப்பிடவில்லை. அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருக்கிறது. வாழ்வதற்கு நாம் நினைக்கிறதான் வாழ்க்கை என்றதல்ல, இதுதான் உண்மையான வாழ்க்கை. நாம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் போலியான வாழ்க்கை. நாம் நினைக்க கூடாது பாவம் அவர்களுக்கு இந்த சூஸ் எல்லாம் கிடைக்கல, இல்லை, அவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கையின் உண்மை கிடைத்திருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கை போலியான வாழ்க்கை. நாம் நிறைய விளையாடுகிறோம், விளையாட்டுக்கு நிறைய காலங்களை வாழ்க்கையை செலவழித்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாடு பல நாட்களில் ரொட்டியும் வெறும் ஜெய்தூன் எண்ணெயும் மட்டும்தான். அந்த ரொட்டி வாய்க்குள் செல்வதற்காக, இந்த நாக்கை ஏமாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அதை எண்ணெயில் தொட்டி சாப்பிடுவார்கள். வெறும் ரொட்டியை சாப்பிட முடியாது. சில பொழுது ரொட்டியை வினாக்கிரியில் வைத்து சாப்பிடுவார்கள், அதை புகழ்கிறார்கள். இதோட எவ்வளவு நல்ல ரொட்டியை சேர்த்து சாப்பிடுவதற்கு எவ்வளவு நல்ல கறியாக இருக்கிறது என்று சொல்லி புகழ்ந்து கொண்டு, கவலைப்படவில்லை, புகழ்ந்து கொண்டு சாப்பிடுகிறார்கள். இன்று நிறைய பேருக்கு வாழ்க்கை மிக கடினமாக தெரிகிறது, வாழ்க்கை மிக கஷ்டமாக தெரிகிறது. சாமான்களுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்து விட்டது, நாம் எப்படி சாப்பிடுவோம்? இறைச்சி இவ்வளவு விலை அதிகரித்து விட்டது, மீன் விலை அதிகரித்து விட்டது, நாம் எப்படி சாப்பிடலாம் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், ஒரு நாள் இப்படி சாப்பிட்டு பாருங்கள், இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சைதுனா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் வாழ்ந்த காலத்தில், பனைதுலி பைதன், எனக்காக வேண்டி, பனைது பியதி பைதன், என்னுடைய கையினாலேயே ஒரு வீட்டை நான் கட்டிக் கொண்டேன். அந்த வீடு எப்படி இருந்தது என்றால், மழை பெய்தால் எனக்கு தண்ணீர் படமாட்டாது, வெயில் அடிக்கும் பொழுது அந்த வெயில் எனக்கு பாதிக்க மாட்டாது, நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டை என்னுடைய கையாலேயே நான் அமைத்துக் கொண்டேன். அந்த வீட்டை அமைப்பதற்கு எந்த மனிதர்களும் எனக்கு உதவி செய்யவில்லை, நானாக அமைத்து அதில் நான் வாழ்ந்தேன். இப்படியும் ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருக்கிறது, இதுதான் உண்மையான வாழ்க்கை உலகத்துடைய. இப்படியும் நாம் வாழ்ந்து பார்த்தால் இதில் இருக்கிற இன்பம் நமக்கு தெரியும். சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பல ஊர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட காலம். ஒவ்வொரு ஊர்களுக்கும் அமீர்களை, கவர்னர்களை நியமித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறாமல் அந்த கவர்னர்களுக்கு புத்திமதிகளை எழுதி கொண்டே இருப்பார்கள். கடிதம் எழுதி இவ்வளவு தூரத்தில் இருந்து, மதீனாவில் இருந்து ஷாமுக்கும் யமனுக்கும் பல ஊர்களுக்கும் அவர்கள் கடிதங்களை அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் அந்த கவர்னர்களுக்கு எழுதுவார்கள், உங்களுடைய சாப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், வீடுகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பரம்பரை பரம்பரையாக அரபிகளாகிய நீங்கள் பழகி வந்த அந்த கரடு முரடான வாழ்க்கையை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அரபிகள் சாரமுடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சாரமுடுங்கள். நீங்கள் போயிருக்கிற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடாதீர்கள். தடித்த ஆடைகளை உடுங்கள். உங்களுடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் கடிதங்களில் எழுதுவார்கள். சொகுசு வந்து விட்டது, சொகுசான வாழ்க்கை வந்து விட்டது, வசதி வந்து விட்டது என்பதற்காக வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று அவர்களை எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி அவர்களை கவனிப்பார்கள், விசாரிப்பார்கள். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுடைய தலைவரியாக இருந்தார்கள். ஷாமுடைய பெரும் பகுதிகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அந்த ஊர்களில் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி தலைவர்களை நியமித்துவிட்டு அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஆளுநராக அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். கொஞ்ச காலம் விட்டுவிட்டு அவர்கள் மதீனாவிலிருந்து பயணம் செய்து திமஸ்குக்கு புறப்படுகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய எல்லா காரியங்கள், அலுவல்கள், அரசாங்க வேலைகள் இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் கடைசியில் சொன்னார்கள், அபூ உபைதா உங்களுடைய வீட்டை ஒரு தடவை பார்க்க வேண்டும். சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வீட்டை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்லை, நான் பார்த்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, பார்க்க தேவையில்லை என்னுடைய வீட்டை. என்னுடைய வீட்டை பார்த்தால் கண்களை கசக்குவதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் மீதமாக இருக்க மாட்டார்கள். இல்லை, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். திமஷ் என்பது அந்த காலத்திலேயே நாகரிகமான எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் மக்கள் வாழ்ந்த ஒரு ஊர். நவீனமான கட்டடங்கள், வசதியான வாழ்க்கை, வசதியான சாப்பாடுகள், இனிமையான சாப்பாடுகள், வகை வகையான சாப்பாடுகள் இருந்த ஊர். கவர்னருடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். மக்கள் வாழ்கிற இடங்கள் எல்லாம் கடந்து செல்கிறார்கள், இன்னும் வீடு வரவில்லை. அமீருல் முஃமினீன் கேட்டார்கள், எங்க உங்களுடைய வீடு? சொன்னார்கள், கொஞ்ச தூரத்தில் இருக்கிறது. மக்கள் வாழ்கிற நகர்ப்புறத்தை தாண்டி வெளியில் அழைத்து சென்று ஒரு கூடாரத்துக்கு பக்கத்தில் நிறுத்தி, அமீருல் முஃமினீன் அவர்களே, இதுதான் என்னுடைய வீடு, உள்ளே போய் பார்த்து கொள்ளுங்கள். உள்ளே போனால் அமீருல் முஃமினீன் அவர்கள் நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். அந்த வீட்டில் அந்த குடிசையில எந்த சாமான்களுமே இல்லை, ஒரு முசல்லா இருக்கிறது. சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இது என்னுடைய முசல்லா. நான் இதை தொழுகைக்கும் பயன்படுத்துகிறேன், என்னுடைய படுக்கைக்கும் நான் இதையே பயன்படுத்திக் கொள்கிறேன். கூரைக்குள் தன்னுடைய கையை விட்டு ஒரு கோப்பை எடுத்தார்கள். அதிலே அதை காட்டுகிறார் அமீருல் முஃமினீன் அவர்களே, இதுதான் என்னுடைய சாப்பாட்டு பாத்திரம். அதில் பார்க்கிறார்கள் கொட்டி துண்டுகளை தண்ணீரில் ஊற வைத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் காலையில் வேலைக்கு போகிற காரணத்தினால் சாப்பாடு சமைத்துக் கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால இங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணிடத்துல சொல்லி கொஞ்சம் ரொட்டிகளை ஒரே அடியாக சுத்தி எடுத்துக் கொள்வேன். அது காய்ந்து போய்விடும், அதை சாப்பிட முடியாது. அதனால் காலையில் வேலைக்கு போகும் பொழுது அந்த ரொட்டி துண்டுகளை நான் ஊற வைத்து விட்டு போவேன். இரவில் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொள்வேன். இதை தவிர என்னுடைய வீட்டில் வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களால் அழுகையை அடக்கி கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அபூ உபைதா அவர்களே, நீங்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாம் எல்லாம் எப்படி இருந்தோமோ அதுபோலவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டுகிறார்கள். 400 தீனார்களை ஒரு வேலையார் ஒரு ஆளிடத்துல கொடுத்து அனுப்புகிறார்கள். அபூ உபைதாவுக்கு கொண்டு போய் இதை அன்பளிப்பாக கொடுங்கள், கொடுத்து விட்டு நீங்கள் உடனே வந்துவிட வேண்டாம், அங்க இருந்து அதை என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அவர் கொண்டு போய் அந்த அன்பளிப்பை கொடுக்கிறார். இது பின்னால் நடந்தது. பிறகு அவர் பார்க்கிறார், அந்த அன்பளிப்பை எடுத்ததுதான், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இன்னாருக்கு கொடுத்து வாருங்கள், இன்னாருக்கு கொடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி அங்கேயே அத்தனையும் பிரித்து முடித்து விட்டார்கள். குடிசையில் வாழ்வது என்பது அவர்களுடைய தெரிவு, நிர்பந்தமாக வாழவில்லை அவர்கள். வசதியாக வாழ்வதற்கு எல்லாமே இருந்தது, ஆனாலும் புத்திசாலித்தனமாக இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிவு செய்தார்கள். இப்படியும் ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருக்கிறது. முடியுமானால் ஒரு நாள் இப்படி வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள், ஒரு நாள் வெறும் தண்ணீருடன், உப்புடன், ஜெய்தூன் எண்ணெயுடன் தொட்டு ரொட்டியை மட்டும் சாப்பிட்டு கழித்து பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு இலகுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி நாம் பழகிவிட்டால் உலகத்தில் சொகுசான மனிதர்களுக்கு தான் கஷ்டம், நமக்கு கஷ்டம் இருக்காது வாழ்க்கையில். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்களை கவர்னராக நியமித்திருந்தார்கள். அவர்களை பரிசீலிப்பதற்காக வேண்டி 400 தங்க நாணயங்களை கொடுத்து ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார்கள். இதை கொண்டு போய் கொடுங்கள், அன்பளிப்பாக என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து வாருங்கள் என்று சொன்னார்கள். போனார், அதை கொடுத்தார். முஆத் பிரிக்க ஆரம்பித்து விட்டார். இன்ன ஏழைக்கு கொடுத்து வாருங்கள், இன்ன ஏழைக்கு கொடுத்து வாருங்கள் என்று ஒவ்வொருத்தருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அனுப்புகிறார்கள். கடைசியில் வீட்டுக்குள்ள இருந்து மனைவி சொல்றா, நானும் ஏழைதான், எனக்கும் ஏதாவது தாங்க. கடைசியாக வீரர் இருந்த 2 தீனார்களை மனைவிக்கு கொடுத்து விடுகிறார்கள். இந்த செய்தியை அவர் பார்த்து விட்டு வந்து அமீருல் முமீன் அவர்களுக்கு சொல்கிறார்கள், இப்படிதான் ரெண்டு பேருடைய செயலும் இப்படிதான் இருந்தது என்று சொன்னதும் அமீருல் முமீனின் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள். ஹும் இக்வா, அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள், அவர்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்களை புகழ்ந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இவர்கள்தான் உலகத்தில் புத்திசாலிகளாக உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை தான் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான வாழ்க்கை. நாம் சொகுசான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை என்று சொல்லி சொல்லியே வாழ்வதற்கு மறந்து விடுகிறோம். எத்தனையோ பேர்களுடைய ஓட்டம் குழந்தைகள் பெற்ற காலத்திலிருந்து ஓட ஆரம்பித்தது, இன்னும் முடியவில்லை. வீட்டை கட்டுகிறார், அந்த வீட்டு வேலை எல்லாம் முடிந்து விடும் பொழுது அவருக்கு வயது 60 ஆகிவிடுகிறது, 70 ஆகிவிடுகிறது. இதற்கு பின்னால் என்ன வாழ்க்கை இருக்கிறது? வாழ்வதற்கு என்னதற்கு பின்னர் காலம் இருக்கிறது? வாழ்க்கை முடிந்து விடுகிற நேரத்தில் நாம் கனவு கண்ட அந்த வாழ்க்கை அமைகிறது. இதற்கு பின்னால் வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு எதுவுமே இல்லை. உடலில் ஆரோக்கியம் போய்விட்டது, உடலில் சக்தி போய்விட்டது, ஆசைகள் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது எல்லாம் கைகூடி என்ன பலன் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடிந்துவிடக்கூடாது. வாழ்க்கை அநியாயமாக கழிந்து முடிந்துவிடக்கூடாது. வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை மறந்து விடாமல் வாழ்பவர்கள் தான் உலகத்தில் புத்திசாலிகள். இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய மாளிகைகள் அங்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து கண்மூடும் பொழுது நமக்கு காட்டப்படுகிற காட்சிகள் நம்முடைய சொகுசான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை தயார் செய்து கொண்டால் நாம் எல்லோரும் புத்திசாலிகள். இந்த உலகத்தின் பாக்கியத்தை அடைந்தவர்கள் நாம் தான். அந்த பாக்கியத்துடன் நாங்கள் செல்ல வேண்டும். அங்கு நோய் இல்லாமல் வாழ கிடைத்தால், அங்கு அடி இல்லாமல், அநியாயம் இல்லாமல், தண்டனை இல்லாமல் வாழ கிடைத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு உலகத்திலே தந்திருக்கிற குடும்பம், குழந்தைகள், அழகான வீடு, வாகனங்கள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத். இந்த நியமத் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையில் கிடைத்து விட வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் நமக்கு வேறு வழி இல்லை சுவர்க்கத்தை தயாரிப்பதை தவிர. நாம் இங்கிருந்து கொண்டு இதையெல்லாம் பார்த்து இதிலேயே இவ்வளவு சந்தோஷமாக இருந்தால் நிரந்தரமான சொர்க்கத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை புரிந்து அந்த வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் பொருந்தி கொள்வானாக, நம் எல்லோரையும் ஆகிரத்துக்காக வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.